பாரம்பரிய பெட்டகங்கள். உலக பாரம்பரிய வார சிறப்பு தொடரில் இன்று அப்பருக்கு சோரூட்டிய அழகன் கோயில் குறித்து டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் இரா கலைக்கோவன் அவர்கள்.
மரபுரிமை வாரம்னு நம்முடைய பெருமைக்குரிய பழங்கோயில்கள், கோட்டைகள், அது மட்டும் இல்லாம பழங்கால நினைவு சின்னங்கள், இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு செய்தி சொல்ற விதமா ஒரு வாரம் நல்ல நிகழ்ச்சிகளா இணைஞ்சு செய்யலாம்னு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையமும் டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையமும் இணைந்து ஒரு 7 நிகழ்ச்சிகளை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக செய்ய போறோம். முதல் நிகழ்ச்சி திருப்பஞ்சேலி திருக்கோயிலை பற்றி. இந்த திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி துறையூர் சாலையில மண்ணச்சநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான பாடல் பெற்ற கோயில். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே இருக்கிற பழங்கோயில். இது அப்பர் சம்பந்தர் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. சுந்தரரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கோயில் ஆய்வு செய்த பேராசிரியர்கள் 2 பேர், முசிறி அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரி வரலாற்றுத் துறையில் இருக்கிறவங்க பேராசிரியர் அகிலா அவர்களும், சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் நளினியும் பைஞ்சேலி கோயில் ஆய்வு செய்ததுனால அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள இங்க வந்திருக்காங்க. நம்ம முதல்ல பேராசிரியர் அகிலா, ஏன்னா கோயிலுக்குள்ள நம்ம நுழையணும் இல்ல, அந்த கோபுரத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
திருப்பைஞ்சேலியில் இருக்கும் நீலிவனநாதர் கோயில் தொடக்கத்தில் 2 திருச்சுற்றுகளோடு இருந்தது. இந்த கோயிலோடு அதன் தெற்குப்புறம் இருக்கிற குழைவரையையும் சேர்த்து 3 திருச்சுற்றாக 7 நிலை கோபுரத்தோடு கட்டமைக்க விரும்பிய மக்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். அந்த திருப்பணிக்கு 3 குலோத்துங்க சோழர் ஆதனூர் என்னும் ஊரை கொடையாக கொடுத்தார். ஊரின் விளைச்சல் வரி வருவாய் கொண்டு கோபுரப் பணிகள் தொடங்கப்பட்டன. 7 நிலை கோபுரத்தின் முதல் தளம் உருவாகும் போதே கூடுதல் பொருள் தேவைப்பட்டதால் குலோத்துங்க சோழர் பெரிய கள்ளிக்குடி என்னும் ஊரையும் கோயிலுக்கு அளித்தார். கோபுரப் பணி அவ்வூரின் வருவாயில் வளரத் தொடங்கியது. முதல் தளம் முடிவுற்ற நிலையில் ஏற்பட்ட போர்களாலும் நிலையற்ற அரசு தன்மையாலும் வருவாய் இழப்பாலும் கோபுரப் பணி மீண்டும் தடைப்பட்டது. பாண்டியர் ஆட்சி நிலை பெற்ற பிறகு இப்பகுதியில் ஓரளவு அமைதி ஏற்பட்ட சூழலில் கோபுரப் பணியை எப்படியாவது தொடர்ந்து நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பெரிதாக எழுந்தது. திருச்சிராப்பள்ளியின் பொறுப்பில் இருந்த தவப்பெருமாள் முதலியாண்டான் என்பவர் அதற்கான முயற்சிகளை தொடங்கினார். அவரோடு ஒத்துழைக்க விரும்பிய சித்திரமேழி பெரியநாட்டார் எனும் வேளாண் அமைப்பினர் அனைவரும் கூடி என்ன செய்வது என யோசித்து ஒவ்வொருவரும் தங்கள் நில வருவாயில் ஒரு பகுதியை கோயில் திருப்பணிக்கு தர முடிவெடுத்தனர். நன்செய் நிலத்திலிருந்த நெல்லும் புன்செய் நிலத்திற்கு பணமும் அளிக்கப்பட்டது. இருந்தபோதும் கோபுரப் பணி பல்வேறு காரணங்களால் 2 தளம் கூட நிறைவுறாமல் நின்று போனது. இப்போது பார்வைக்கு கிடைக்கும் முதல் 2 தளங்களே கோபுர கட்டுமானத்தின் பெருமையை பறைசாற்றுகின்றன. இந்த கோபுரத்தின் உட்சுவர்களில் தெற்கு வடக்கு இருபுறத்தும் திசைக்கு 6 என 12 பெருந்தூண்கள் பல சதுரங்களாக கட்டமைக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளன. இந்த சதுரங்களில் இறை வடிவங்கள், பூதங்கள், ஆடச் சிற்பங்கள் நிறைந்துள்ளன. கோபுரத்தின் உட்புறத்தே நடுப்பகுதியில் உள்ள 2 அறை அமைப்பு மிகச் சிறப்பானது. அதன் தூண்களிலும் மேலுள்ள சிற்ப அடுக்குகளிலும் பொதுக்காலம் 13 நூற்றாண்டு சிற்ப செதுக்கல்கள், அவற்றுள் பெரும்பாலான ஆடல் சிற்பங்கள். ஆடற்கலையில் ஆய்வு செய்பவர்களுக்கு இந்த கோபுரம் ஓர் வரப்பிரசாதம் எனலாம். இதனுடைய பேரமைப்பு, கட்டுமான சிறப்பு, சிற்ப செதுக்கல்கள் ஆகியன சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிகச்சில கோயில்களிலேயே காணக்கூடியவை.
டேப்பா, ஒரு கோபுரத்தின் கதைன்னு சொல்லாம் போல் இருக்க, ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. இந்த திருச்சுற்றுல ஒரு குடைவரை இருக்குன்னு சொன்னீங்களே அகிலா, அதை பத்தி சொல்லுங்க.
தமிழ்நாட்டில் இருக்கும் 106 குடைவரைகளில் 5 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்று திருப்பைஞ்சேலியில் அதன் 3 சுற்றின் தென்புறத்தே பாறையில் குடையப்பட்ட குடைவரை கோயிலாக அமைந்துள்ளது. மிகச்சிறு முகமண்டபமும் கருவறையும் பெற்றுள்ள இக்குடைவரியின் இறை திருமேனி சோமாஸ்கந்தர் வடிவமாகும். சிவபெருமான், உமையன்னை இருவருக்கும் இடையில் முருகன் என அமைந்த இறை வடிவமே சோமாஸ்கந்தர். பல்லவர் காலத்திலிருந்து இந்த இறை வடிவத்தை காண முடிகிறது. தென்தமிழ்நாட்டில் 2 குடைவரைகளில்தான் சோமாஸ்கந்தர் உள்ளார். அந்த 2 பைஞ்சேலி குடைவரையும் ஒன்று. தமிழ்நாட்டு குடைவரைகளில் உள்ள சோமாஸ்கந்தர் வடிவங்கள் இறைவனை வலப்புறமாகவும் இறைவியை இடப்புறமாகவும் முருகனை நடுவிலும் கொண்டு அமைந்திருக்கும். இந்த அமைப்பிலிருந்து மாறுபட்டு பைநீலியில் மட்டும் இறைவி வலப்புறமாகவும் இறைவன் இடப்புறமாகவும் நடுவில் முருகன் அமைந்திருக்கும் பாங்கு இணையற்ற படைப்பாகும். பொதுக்காலம் 8ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த சோமாஸ்கந்தர் வடிவமும் இந்த பாறை குடைவரையும் சிராப்பள்ளி மாவட்டத்தின் நிகரற்ற பெருமைகள்.
அருமை அருமை, இவ்வளவு ஒரு பழங்கால குடைவரையை உள்ளடக்கி இந்த அற்புதமான கோயில் அமைஞ்சிருக்கு. அது இந்த 3வது கோபுரத்தோட கதை ரொம்ப சிறப்பு. அதுதான் முதல் கோபுரமா நமக்கு வாயிலா இருக்கு. இதனுடைய உள் சுற்றுகள்ல இந்த 2வது சுற்றுல எழுவரணையர் தொகுதி இருக்கு, பரிவார கோயில்கள்லாம் இருக்கு. இந்த கோயில்ல 2 அம்மன் கோயில்கள் அப்படிதானே? இந்த 2 அம்மன் கோயில்களுக்கும் என்னன்னா, ஒன்னு பழசு, இன்னொன்னு கொஞ்சம் காலம் தள்ளி வந்தது. ஆனா அம்மனோட பேர் ஒண்ணுதான், விசாலாட்சி அம்மன் அப்படிதான் சொல்றாங்க. கல்வெட்டுல வந்து திருக்கோட்டை நாச்சியார்னு பேரு. உள் சுற்று பாத்தீங்கன்னா கருவறைய உள்ளடக்கியது. அது சுத்தியும் ஒரு மாளிகை, விமானம், முன்னால மண்டபங்கள். இந்த விமானத்துல இந்த கிரீவ சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு நான் பாத்திருக்கேன். அதை பத்தி சொல்லுங்க அகிலா.
பைநீலி விமானத்தின் கிரீவ கோட்ட சிற்பங்கள் சோழர் காலத்தின. கிழக்கில் உமைசிவனும், தெற்கில் ஆலமர் அண்ணலும், மேற்கில் விஷ்ணுவும், வடக்கில் நான்முகனும் அமர்ந்த கோலத்தில் சிறந்த படைப்புகளாக காட்டப்பட்டுள்ளனர். இந்த நான்கில் உமை சிவன் இணையற்ற சிற்பத் தொகுதி. திருத்தணி வீராட்டானேஸ்வரம், கழுகுமலை வெட்டுவான் கோயில் போன்றவற்றில் உள்ள உமை சிவன் போலவே எழிலார்ந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த அழகான சிற்பம் பைநீலி கோயிலின் தனிப்பெருமை எனலாம்.
அதே மாதிரி இந்த விமானத்தினுடைய கீழ்ப்பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய சிற்றுருவச் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. விலங்குகள், பறவைகள், ஒரு மான் படுத்திருக்கிற மாதிரி கூட ஒரு அழகான சிற்பம் பார்த்த நினைவு எனக்கு இருக்கு. அந்த கோட்டங்கள்ல கூட சிவபெருமானுடைய சிற்பங்கள் தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கோயில். இவ்வளவு கலைச்சிறப்பும் சிற்பச்சிறப்பும் பெரிய வரலாற்று பின்னணியுடைய கோபுரத்தையும் கொண்ட இந்த கோயில்ல கல்வெட்டுகள் இல்லாமலே இருக்கும். பேராசிரியர் நளினி, அந்த கல்வெட்டுகளை பற்றி உங்களுடைய தகவல்களை சொல்லுங்களேன்.
இந்த கோயில்ல 70 கல்வெட்டுகள் உள்ளன. 49 நடுவண் அரசு படியெடுத்துள்ளது. 21 கல்வெட்டுகளை டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மைய ஆய்வர்கள் படியெடுத்துள்ளோம். இந்த கல்வெட்டுகள்ல நாங்க கண்டுபிடிச்ச முதலாம் ராஜராஜருடைய கல்வெட்டு தான் காலத்தால் பழமையானது. படையல் வழிபாட்டிற்கு தந்த கொடைய சொல்ற அதுல வாழை குறித்து இறைவனுக்கு படைக்கப்பட்ட செய்தி கிடைக்கிறது. இங்க இருக்கிற 70 கல்வெட்டுகள்ல 15 சோழ பாண்டிய அரசர்களின் அரசாணைகளா இருக்கு. அரசாணைகள் நிறைவேற்றப்பட்ட பாங்கினை மிக அழகாக படம் பிடிக்கின்றன இந்த கல்வெட்டுகள். ஊர், குடி, நல்லூர், மங்களம், சதுர்வேதி மங்களம், இப்படி பல பின்னொட்டுகளை கொண்ட 149 ஊர் பெயர்கள் இந்த 70 கல்வெட்டுகள் வழி தெரிய வருது. கொடையாளர்கள், கொடை நிலங்கள், அரசு அலுவலர்கள், ஆவணத்தில் கையெழுத்திட்டவங்க, இவங்களோட இருப்பிடம்தான் இந்த 149 ஊர்களும். நல்லூர் என்று முடியும் 21 ஊர்கள்ல செந்தாமரை கண்ணநல்லூர், உத்தம சோழநல்லூர் உள்ளிட்டவை கோயிலுக்கு அளிக்கப்பட்ட ஊர்கள். அதுல திருத்தொண்ட தொகை நல்லூர் பற்றி சொல்லணும். இந்த கோயிலில் அமைந்த 63 நாயன்மார்களின் வழிபாட்டிற்கு தரப்பட்ட ஊரோட பேர் தான் திருத்தொண்ட தொகை நல்லூர். சுந்தரர் இயற்றிய நாயன்மார்களை பற்றிய இலக்கியம் திருத்தொண்ட தொகை. அது ஒரு ஊருக்கு பேரா அமைஞ்சிருக்கிறது, சிறப்பு தானுங்களே.
திருத்தொண்ட தொகைங்கிறது ஒரு அற்புதமான இலக்கியம், நாயன்மார்களை வரிசைப்படுத்துகிற முதல் இலக்கியம். அதன் பெயர்ல ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் வந்து நாயன்மார்களுடைய திருவடிவங்களுக்கு வழிபாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆமா,
அருமையான செய்தி. மேற்கொண்டு ஏதாவது இருக்குங்களா?
இந்த கோயில்ல புதிய இறை திருமணிகளை காலந்தோறும் நிறுவியிருக்காங்க. விக்ரம சோழர் தன்னுடைய பேர்ல விக்ரம சோழீஸ்வரர் அப்படின்ற பெயர்ல ஒரு லிங்க திருமேனியை நிறுவி அதுக்கான வழிபாடு படையல்களுக்காக தியாக சமுத்திர நல்லூர் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஊரையே கொடையா தந்திருக்காரு. பெரியநாச்சி மகள் நம்பாண்டாள் என்ற அம்மை தேவாரம் திருவாசகம் பாடிய நால்வரின் திருமேனிகளை இங்கு அமைச்சு கொடைகளும் கொடுத்திருக்காங்க. பெரியநாச்சி தன்னை அகம்படி பெண்ணுன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இங்க புதிதா வந்த இன்னொரு கோயில் திருத்தாலீஸ்வரம். பைங்கிழி திருவரங்கம் பகுதிகளில் கேரளத்திலேருந்து வந்து குதிரை வாணிகம் செஞ்சவங்க தங்களை குதிரை செட்டிகள்னு அழைச்சிக்கிட்டாங்க. அவங்கள ஒருத்தர் புகழன் திருத்தாலயன். அவர்தான் தன்னோட பேர்ல திருத்தாலீஸ்வரத்தை இந்த வளாகத்துல எடுப்பிக்கிறார். தனக்கு சொந்தமான நிலத்தையே இறைவன் பேர்ல கொடுக்கிறாரு. அது எதுக்குன்னா, அவர் அமைச்ச திருத்தாலீஸ்வரரின் வழிபாடு படையல்கள் இதையெல்லாம் செய்யறதுக்குதான். இந்த கோயில்ல உற்சவர் திருமேனிகளும் இருந்தது. இறைவன், இறைவி ரெண்டு பேரையும் மணவாளர், உமா பட்டாரகியார் என்று பெயரிட்டு அழைச்சாங்க. இந்த திருமேனிகளுக்கு திருமஞ்சனம் செய்து திருவமுது படைத்து இரா திருவிழாவும் நடத்தப்பட்டதாக முதலாம் ராஜேந்திரரோட கல்வெட்டு ஒன்று சொல்லுது. ஆக பொதுக்காலம் 11ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரையிலான இப்பகுதி வரலாற்றை வழங்கும் கருவூலமாக விளங்குகின்றன பைங்கிழி கோயில் கல்வெட்டுகள் என்றுதான் சொல்லலாம்.
1200 வயசுங்க இந்த கோயிலுக்கு. நினைச்சு பாருங்க, 1200 வயசுனா எத்தனை தலைமுறைகள் இந்த கோயில் பார்த்திருக்கோம். ஆனாலும் அதே சிறப்போட அதே அமைப்போட சிற்பம் கட்டடம் கல்வெட்டுன்னு வரலாறு நமக்கு சொல்ல இந்த கோயில் இருக்கு. இதை பார்க்கணும் இல்லீங்களா, காப்பாற்றணும் இல்லீங்களா, அடுத்து வர தலைமுறைகளுக்கு இந்த கோயில் போகணும் இல்லீங்களா. நம்முடைய மரபுரிமைகள் பெருமைக்குரியது இந்த திருப்பைஞ்சிலி கோயில். இதை ஒவ்வொருவரும் போற்றி காப்பது நம்முடைய கடமை.
பாரம்பரிய பெட்டகங்கள். உலக பாரம்பரிய வார சிறப்பு தொடரில் இதுவரை அப்பருக்கு சோரூட்டிய அழகன் கோயில் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டனர் பேராசிரியர் அர அகிலா, பேராசிரியர் மு நளினி ஆகியோர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் டாக்டர் மா ராசமாணிக்கனார், வரலாற்று ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் இரா கலைக்கோவன் அவர்கள்.
சில நொடிகளில் ஆங்கில